Let's begin with a word of prayer.
நாம் ஜெபத்தோடு இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம்.
Our heavenly Father,
எங்கள் பரலோகத்தின் பிதாவே,
we thank you for bringing us together here.
எங்களை இங்க கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
We thank you that you have a purpose for our lives, Lord.
எங்கள் வாழ்க்கைக்கு நீர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
And we, Lord, we want to fulfill the purpose, that purpose in our life, Lord.
நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை, எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் பிரயாசப்படுகிறோம் அப்பா.
Thank you for speaking to us all these days.
எங்களோடு நீர் இத்தனை நாட்களாக பேசின தயவுக்கு நன்றி அப்பா.
We pray that you'll continue to speak to us this afternoon.
இந்த மதிய வேளையில கூட நீர் எங்களோடு தொடர்ந்து பேச வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம்.
Lord, we want to say like your servant, speak Lord, your servant is hearing.
அப்பா, சாமுவேல் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் அப்பா, நீர் பேசும், இதோ அடியான் கேட்கிறேன் என்று.
So we humbly wait at your feet.
அப்பா, உம்முடைய பாதத்தடியிலே தாழ்மையோடு கூட காத்திருக்கிறோம்.
We ask these things in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
Amen. Now we have been thinking of this verse in John chapter 8.
யோவான் 8வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம்.
That's the verse we have been thinking of in this chorus, in this conference.
இந்த மாநாட்டு கூட்டங்களிலே இந்த வசனத்தை குறித்து தான் நாம் இத்தனை நாட்களாய் பார்த்து கொண்டிருந்தோம்.
John chapter 8 verse 32.
யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம்.
And verse 36.
32-36.
Can you read it?
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்.
So we've been thinking of the true freedom which Jesus can give us.
இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான விடுதலையை பற்றி நாம் இந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
We read that the truth will set us free and Jesus only can give us that true freedom.
நாம் இப்பொழுது வாசித்தோம், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும், அதுவும் குமாரன் கொடுக்கிற சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும் என்று சொல்லி வாசித்தோம்.
Now in this world the people have different ideas of freedom.
இந்த உலகத்திலே இந்த விடுதலையை குறித்தும் ஜனங்களுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக ஒப்பனைகள் இருக்கிறது.
Like young people, if you ask them, what do you think of freedom?
குறிப்பாக இந்த வாலிப பிள்ளைகளை கேட்டால் அவர்களுக்கென்று விடுதலையை குறித்து ஒரு வித்தியாசமான கருத்து இருக்கிறது.
You ask them, write down what is your idea of freedom.
அவர்களே உங்கள் விடுதலை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லி எழுத சொன்னால்,
give us 5 things you can tell about freedom.
ஒரு 5 காரியத்தை குறித்து எழுதுங்கள் விடுதலையை பற்றி என்று சொன்னால்,
they will say, I want to be left alone. I don't want to listen to parents or elders. I don't want anybody controlling me.
அவர்கள் எப்படி எழுதக்கூடும் என்று சொன்னால், என்னை தனியே விட்டு விட வேண்டும், யாரும் என்னை வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, தாய் தகப்பன்மார் என்னை வந்து டிசிப்ளின் பண்ணக்கூடாது என்று எழுதுவார்கள்.
I want to come and go when I like and how I like.
எனக்கு இஷ்டப்பட்ட நேரத்திலே நான் வர வேண்டும், எனக்கு இஷ்டப்பட்ட நேரத்திலே நான் போக வேண்டும்.
Now all of us who are older, we know that that's not the true freedom.
நாம் இங்க இருக்கிற எல்லாருமே வயது சென்றவர்களா இருக்கிறோம், அது உண்மையான விடுதலை அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
But because we also went through the young stage, we can be merciful to young people who say like that.
நாமளும் அந்த வாலிப நாட்களை கடந்து வந்தபடியினாலே நம்ம வாலிப பிள்ளைகள் அப்படி சொல்வதை நாம் தயவாய் மன்னிக்க முடியும்.
And we can be merciful and forgive them if they have these strange ideas.
இப்படிப்பட்ட ஒரு வினோதமான கருத்து உள்ளிருக்கும் என்று சொன்னால் அவர்களை நாம் இரக்கத்தோடு விட்டுவிட முடியும்.
Now if you ask a working woman,
ஒரு வேலை பார்க்கிற சகோதரி இடத்துல போய் கேட்டால்,
who has a job outside and who has some degrees, what's your idea of freedom?
சில பட்டங்களை பெற்று ஒரு செக்யூலர் வேர்ல்ட்ல ஒரு வேலை பார்க்கிற ஒரு சகோதரி இடத்துல போய் கேட்டால், விடுதலை பற்றிய உங்கள் கருத்து என்ன என்று சொல்லி,
she also will have a worldly definition for freedom.
அவங்களுக்கும் உலகத்துக்கு அடுத்தான சில கருத்துகள் இருக்கும்.
My office is important. My office job is very important.
எனக்கு என்னுடைய அலுவலக வேலை தான் ரொம்ப முக்கியம்.
My boss, I have to please my boss more than my husband.
என்னுடைய கணவனை காட்டியும் என்னுடைய பாஸா இருக்க ஆபீஸ்ல பாஸா இருக்கிற அவர்களுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அவர்களை தயப்படுத்த வேண்டும்.
Because if he gets upset with me, I'll lose my job.
அவர் என்னிடத்துல வந்து சகாயமா இல்லைன்னு சொன்னா நான் வந்து என்னோட வேலை இழக்க முடியும்.
So whatever happens to the children, whatever happens to the home, that's secondary.
வீட்டுக்கு என்ன நடந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஆனாலும் சரி, அதெல்லாம் எனக்கு இரண்டாவது, அலுவலகம் தான் எனக்கு முதலாவது.
Now when you read the papers and listen to the news, that's what people say about freedom.
நாம் நியூஸ் பேப்பர் டெய்லி தாளை பார்த்தாலும் சரி, இல்ல டிவில நம்ம நியூஸ் பார்த்தாலும் சரி, விடுதலையை பற்றி இப்படிதான் சவரில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
In western countries they have a thing called women's lib.
மேலை நாடுகளில் பார்த்தா பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு விடுதலை இயக்கமே இருக்கிறது.
They say that women are equal to men.
அங்க வந்து பெண்கள் ஆண்களுக்கு சமம் என்கிற ஒரு இயக்கமே இருக்கிறது.
And they fight for that and they have speeches about that and they have unions about that.
அந்த இயக்கத்தின் மூலமாக அந்த விடுதலைக்காக போராடுவதும் அதற்காக நிறைய பேச்சாளர்கள் எழுந்து பேசுவதும் வாக்குவாதங்கள் பண்ணுவதும் நிறைய உண்டு.
But for a Christian girl, one who really loves the Lord,
ஆனால் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிற ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கு,
we cannot follow that worldly definition of freedom.
அந்த உலகத்தரமான அந்த விடுதலையை ஃபாலோ பண்ண முடியாது.
We say that it's like night and darkness.
இது எப்படி இருக்கும் என்று சொன்னால் இரவு பகலை போல இருக்கிறது.
Completely opposite is our definition for freedom.
இரவும் பகலும் எப்படி ஒன்று கொண்டு சேராமல் ரெண்டும் எதிர்மறையா இருக்கிறதோ அதே போல் அவர்களுடைய கருத்தும் நம்முடைய கருத்தும் வேறு வேறா இருக்கிறது.
For example,
உதாரணமாக
Jesus said,
இயேசு சொன்னார்,
you take my yoke upon you and you'll find rest to your souls.
என் முகத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் இளைப்பாறுதல் அடைவீர்கள் என்று சொல்லி அவருடைய வாக்கியம் சொல்லுகிறது.
That means if something is put on our neck and we are put under that discipline, we'll find the true freedom.
இந்த காரியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய கழுத்திலே முகத்தை வைத்துக் கொண்டு ஒரு அதிகாரத்தின் கீழ் நாம் அடங்கி இருப்போம் என்று சொன்னால் அதுவே உண்மையான விடுதலை ஆகும்.
And the world cannot understand how can a submission give freedom.
ஆனால் உலகமும் இதை அறிந்து கொள்ள முடியாது. அது எப்படி நாம் கீழ்படிந்து இருந்து அடங்கி இருந்து விடுதலையா இருக்க முடியும் என்று சொல்லி அவங்களுக்கு புரியாது.
We cannot explain with worldly words.
உலக வார்த்தைகளை வைத்து இந்த விடுதலையை சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது.
But we know from the words of Jesus that it is true.
ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையிலிருந்து நமக்கு இது தெரியும், இதுதான் உண்மை.
There's power in submission.
கீழ்படுகிறதிலே ஒரு வல்லமை இருக்கிறது.
Such a mighty power that is the greatest power.
அது ஒரு மிகப்பெரிய வல்லமை.
You know how Satan was defeated?
சாத்தான் எப்படி தோற்கடிக்கப்பட்டான் என்று தெரியுமா?
Because Jesus submitted to the Father.
அது எப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனுக்கு முழுமையாக கீழ்ப்படைந்ததினாலே.
We think of Samson, he had such power that he crushed the lion. Samson
பற்றி நாம் அறிந்திருக்கிறோம், அவன் எப்படி அதிக வல்லமை பெற்றுக்கொண்டு அந்த ஒரு பெரிய சிங்கத்தை கொன்றான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம்.
But to defeat Satan, Jesus used the power of submission.
ஆனால் இயேசு சாத்தானை தோற்கடிக்கிறதற்கு அவர் கீழ்ப்படிதலையே அவர் உபயோகித்தார்.
So there's such a secret, it's like the power of the atom.
அது வந்து இந்த ஆட்டம்ல இருக்கிற சிறு அணுவில் இருக்கிற அணு சக்தியை போன்றது. அது
இஸ் சச் எ ஸ்மால் திங், வி கேன் நாட் ஈவன் சீ இட்.
அந்த அணு என்பது மிக சிறியது, அதை நாம் கண்கால் பார்க்க கூடாது, பார்க்க முடியாது.
பட் வென் இட் இஸ் broken, இட் கேன் டிஸ்ட்ராய் த ஹோல் சிட்டி.
ஆனால் அந்த அணுவானது உடைக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு முழு நகரத்தை அது அழித்துவிடும்.
அண்ட் தி பவர் ஆஃப் சப்மிஷன் இஸ் லைக் தட்.
கீழ்ப்படுதலுடைய வல்லமை அதற்கு
ஒப்புகிறது. ஐ வாண்ட் டு சப்மிட் ஆஸ் யூ சப்மிட்டட்.
நான் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் உம்முடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நானும் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று சொல்லி.
ஐ வாண்ட் டு சப்மிட் டு தி பீப்பிள் ஹூம் யூ ஹேவ் புட் அபவ் மீ.
எனக்கு மேலாக நீர் வைத்திருக்கிறவர்களுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி சொல்லுவோம்.
மேபி இட்ஸ் யுவர் ஃாதர், யுவர் ஹஸ்பண்ட், ஹூஎவர் காட் ஹஸ் புட்.
உங்களுக்கு மேலாக தகப்பனையோ அல்லது கணவனையோ யாரை வைத்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு கீழாக நாம் அடங்கி இருப்போம்.
தி எல்டர்ஸ் இன் தி சர்ச்,
அல்லது சபையில் இருக்கிற மூப்பர்களாக இருந்தாலும் சரி.
அண்ட் வி சப்மிட்,
நாம் அவர்கள் கீழ்ப்படிந்தால்
ட்ரெமெண்டஸ் பவர் இஸ்,
அதில் ஒரு அதிக வல்லமை இருக்கிறது.
சேட்டன் இஸ் driven out of our homes.
சாத்தானை அதனாலே நாம் நம் வீட்டிலிருந்து விரட்ட முடியும்.
யூ ஹேவ் அ ரிபெல்லியஸ் சன் ஆர் டாட்டர், யூ வில் ஃபைண்ட் வென் யூ சப்மிட் டு யுவர் ஹஸ்பண்ட், that rebellion, spirit of rebellion will be cast out from the home.
நாம் நம்முடைய கணவன்களுக்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருப்போம் என்று சொன்னால், நம் வீட்டில் இருக்கிற முரட்டாட்டமான பிள்ளைகள், மகனோ மகளோ யாரா இருந்தாலும் சரி, அவர்களை கீழ்ப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவரிடத்தில் காணப்படுகிற அந்த முரட்டாட்டத்தின் ஆவியை நாம் முற்றிலுமாக துரத்திவிட முடியும்.
So the devil doesn't want us to see to understand this power of submission.
ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த கீழ்ப்படுதல் இருக்கிற வல்லமையை வந்து நாம் அறிந்து கொள்ள கூடாது என்று சொல்லி நம்ம கண்களை கூடாக்கி இருக்கிறான்.
So he hides the truth from us.
அதனாலே இந்த உண்மையை நம்மிடத்தில் இருந்து மறைக்கிறான்.
He distracts us and he says, look, look, look at the worldly people. Read this magazine and see what it says about submission.
இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள கூடாது என்று சொல்லி நம்முடைய கவனத்தை அவனால் சிதறடிக்கிறான். இதை பார், உலக காரியத்தை பார், இந்த புக்கு பார், இது பார், அது பாருன்னு சொல்லி நம்முடைய கவனத்தை அவன் சிதறடிக்கிறான்.
Don't listen to the Bible, it's old fashioned.
வேதாகமத்தை நீ எல்லாம் கவனிக்க வேணாம், அதெல்லாம் ஆதி காலத்து பேச்சு என்று சொல்லுகிறான்.
You have to be modern now.
நீ இப்போது அதிக மாடர்னா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான்.
That's how the devil tries to trap us.
அப்படித்தான் சாத்தான் நம்மளை வந்து பிடிக்க பார்க்கிறான்.
And devil is so cunning, he started first with Eve.
சாத்தானும் மிக தந்திரமுள்ளவன். இவன் எப்படி ஆரம்பித்தான் என்று சொன்னால், ஐயவாள் இடத்தில் இதை ஆரம்பித்தான்.
The first woman who was created, the devil tried to and succeeded in fooling her.
கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷியை அவன் மிக தந்திரமாக ஏமாற்றிவிட்டான்.
And he succeeded.
அதில் அவன் வெற்றியும் கண்டுவிட்டான்.
If you look at Genesis chapter 1,
நாம் ஆதியாகமம்
chapter 3,
மூன்றாவது அதிகாரத்திலே,
we read that God made Adam and he made Eve and told her to be the helper for Adam.
அவர் ஆதாமை உண்டாக்கி ஏவாளை அவனுக்கென்று ஒரு உதவி ஆளனாக உண்டாக்கினார்.
Chapter 2 verse 18.
இரண்டாவது அதிகாரம் 18வது வசனம்.
God said, I'll make a helper for him.
நான் உனக்கு ஒரு உதவியை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னார்.
And then we read that God gave them a beautiful home.
கடவுளோ அவளுக்கு ஒரு அழகான வீட்டை கொடுத்திருந்தார்.
Can you imagine if God gives you a home in the middle of a beautiful garden?
கொஞ்சம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், அழகான தோட்டத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்திருந்தால்,
சரவுண்டட் பை பியூட்டிஃபுல் ட்ரீஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்,
உங்கள் வீட்டை சுற்றிலும் அழகான செடிகளும் மரங்களும் இருக்கும் என்று சொன்னால்,
God himself planted.
அது கர்த்தரே உண்டாக்கின அந்த மரம் என்றுதான்.
And you look outside, you see the peacocks and the beautiful animals and birds.
நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தால் அழகான மிருகங்கள், மயில்கள், புறா எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது என்று நினைத்துக் கொள்ளுங்கள்.
Such a perfect place to live.
அப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இடம் என்று இருந்தால்,
but the devil didn't want, couldn't stand, was jealous that these two were so happy there.
சாத்தானோ ஆதாமும் ஏவாளும் இப்படி ஒரு நல்ல ஒரு சூழலில் இருக்கிறதை பார்த்து அவனால் தாங்கிக் கொள்ளாமலே அவன் அதிக பொறாமை கொண்டான்.
And the devil watches you and me having a good relationship with the Lord and he can't stand it.
சாத்தானும் கூட இன்றும் அதே செய்து கொண்டிருக்கிறான். நாம் தேவனோடு ஒரு நல்ல உறவு வைத்துக் கொண்டிருக்கதை அவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை.
He sees that we want to pray, we want to obey the Lord and he comes and starts his cunning tricks.
நாம் கர்த்தருக்கு பயப்பட்டு அவருக்கு அவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்து, இவர்கள் இப்படி பண்ணக்கூடாது என்று சொல்லி அதை சிதைக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான்.
And he saw the weak point for Eve. What was her weak point?
சாத்தான் என்ன செய்வான் என்றால், ஏவாளிடத்திலே என்ன வீக் பாயிண்ட் இருக்கிறது என்று சொல்லி அவன் ஆராய்ந்தான்.
She saw, he saw that sometime she was not in close connection with her husband.
அது எந்த அந்த பலவீனமான நேரம் என்று சொன்னால், தன் கணவனோடு அவள் சேர்ந்திருக்காத நேரம்.
Oh, he must have told, don't ask your husband about it. Just listen to me.
அவன் என்ன சொல்லியிருப்பான் என்றால், ஓகே, இப்போது நீ உன் கணவனிடத்திலே கேட்க வேண்டாம், நீ என்ன நான் சொல்வதை நீ கவனி.
So many times the devil comes with that trick to us also.
அநேக நேரத்திலும் கூட இதே தந்திரத்தை வைத்துதான் சாத்தான் நம்மிடத்திலும் வருகிறான்.
In this matter, don't consult your husband.
இந்த விஷயத்தை குறித்து உன் கணவனிடத்திலே நீ ஆலோசனை கேட்க வேண்டாம் என்று சொல்லுவான்.
Just privately you do it and afterwards you'll find that you'll become wise and your husband will say, oh, what a wise woman you are.
நீ உன் கணவனை ஆலோசிக்காமல் நீயே தனிப்பட்ட முறையிலே இந்த காரியத்தை செய்து முடித்தால், உன் கணவன் அந்த காரியம் முடிந்தவுடன் பார்த்து, இங்க பாரு எத்தனை ஞானியாய் நீ செய்தாய் என்று சொல்லி உன்னை பாராட்டுவான் என்று சொல்லும்.
You made some profit for the house.
உன் வீட்டுக்கு ஏதோ ஒரு லாபத்தை நீ ஈட்டி கொடுக்கலாம்.
You made a good bargain.
ஒரு நல்ல,
you got something very cheap.
எதையாவது நல்ல பேசி பேரம் பேசி நீ குறைந்த விலையில் எதையாவது ஜாமா ஏதாவது வாங்கிட்டான்னு
சொன்னா, we want to become wise in our eyes.
நம்முடைய கண்களிலே நாம் வந்து ரொம்ப ஞானியா இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறோம்.
That is the point of our weakness.
அதுதான் நம்முடைய பலவீனமா இருக்கிறது.
So when such a thing comes, we say, I'll never listen to the devil. I always want to do things after consulting with my husband.
இப்படி காரியம் வரும்பொழுது நான் சாத்தானுக்கு பேச்சை கேட்காமல் என் கணவனிடத்தில் ஆலோசனை செய்து என் கணவன் சொல்லுவதை கேட்பேன் என்று சொன்னால் நலமாயிருக்கும்.
But she took the wrong decision.
ஆனால் ஏவாலோ தவறான முடிவை எடுத்து விட்டார்.
And we know what happened.
அதனுடைய தாக்கம் என்ன என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
She and her husband were thrown out of that beautiful home.
அவளும் அவளுடைய கணவனும் அந்த அழகான வீட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள்.
They were punished by God.
கர்த்தரால் அவர்கள் கண்டிக்கப்பட்டார்கள்.
Separated from God.
கடவுளிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார்கள்.
They had a distance between them also.
அவர்களுக்கிடையே கூட ஒரு இடைவெளி உண்டாகிட்டது.
And their two children, one murdered the other.
அவருடைய இரண்டு குழந்தைகளை பார்த்தால் ஒருவன் மற்றொருவனை கொலையை செய்து விட்டான்.
So in, to summarize what happened to her, to put some the summary of this is,
இதனுடைய சுருக்கம் என்ன என்று சொன்னால்,
one time she was free.
ஒரு நேரத்தில் அவளோ விடுதலையா இருந்தாள்.
In the beginning she was free.
ஆரம்பத்தில் அவள் அதிக விடுதலையா இருந்தாள்.
She had perfect fellowship with the Lord.
அவளுக்கு கடவுளிடத்தில் ஒரு நல்ல உறவு இருந்தது.
End of the story.
ஆனால் கதையின் முடிவு என்ன இருக்கிறது?
She became bound.
ஆனால் அவள் ஒரு கட்டப்பட்ட நிலைமையிலே வந்தாள்.
Bound by the devil.
சாத்தானால் கட்டப்பட்டாள்.
Punished by God.
கடவுளால் தண்டிக்கப்பட்டாள்.
Far away from God.
கடவுளிடமிருந்து தூரப்படுத்தப்பட்டாள்.
And she started crying and crying because her one son died and the other son was cursed.
ஒரு மகன் இறந்து போனான், ஒரு மகனும் சபிக்கப்பட்டவனாகிட்டானே என்று சொல்லி அவள் அழுது 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 புலம்பிக் கொண்டிருந்தாள்.
That's what happens when we want to become wise in our own eyes.
நம்முடைய கண்களில் நாம் ஞானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி என்று நினைத்தால் முடிவு இப்படிதான் இருக்கும் நமக்கும்.
So there was one other person in the world who came to the world and he chose a different path. That is the Lord Jesus Christ.
உலகத்தில் இருந்த ஒரு இன்னொரு சகோதரி நாம் காண முடியும். உலகத்தில் இருந்து கர்த்தரை தெரிந்து கொண்டு விடுதலை பெற்ற ஒரு சகோதரி.
He submitted. Submitted. Jesus submitted to the Father.
இயேசு தன் தகப்பனுக்கு கீழ்ப்படுத்தினார்.
Look at this verse. John chapter 6 verse 38.
யோவான் 6 அதிகாரம் 38 வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்.
All through his life he said, I came not to do my will but to do the Father's will.
இயேசுவோ தன் வாழ்க்கை முழு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் தன்னுடைய சித்தத்தை அல்ல தன் தகப்பனுடைய சித்தத்தை செய்யவே வந்தேன் என்று சொன்னார்.
This is a good prayer for us to pray, Lord, not once a day but many times a day, Lord, I want to do your will, not my will.
நாம் செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஜபமாக நமக்கு அமைந்திருக்கு. கர்த்தாவே, என்னுடைய சித்தத்தை அல்ல உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் ஜபிக்கலாம்.
Another verse is 1 Corinthians chapter 11.
இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம்
verses 2 and 3
வசனம் 2-3. சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைகொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
That is the divine order which God instituted.
இதுதான் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு தெய்வீக ஆர்டர்.
Above all is God the Father.
எல்லாவற்றிற்கும் மேலே பிதாவாகிய கர்த்தர்.
Under him is Jesus Christ.
அவருக்கு கீழே நாம் இயேசு கிறிஸ்து.
And just like and under Jesus is the husband.
இயேசுவுக்கு கீழே கணவன்மார்கள்.
Under the husband is the wife.
கணவனுக்கு கீழ் மனைவி.
Those who are not married under the father or the elder of the church is the unmarried woman.
திருமணமாகாத சகோதரிகள் தகப்பனுக்கோ அல்லது சபை மூத்தவர்களுக்கோ கீழ்ப்படிந்திருக்கிறார்.
So all of us women have a human authority above us.
So நாம் பெண்களா இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
And how, what is our example in submission?
நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நமக்கு முன்மாதிரி என்ன?
We need not say, I need to submit like so-and-so submits to another person on earth. But our example is just like how Jesus submitted to the Father. That is our example.
உலகத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் இவர்கள் இவருக்கு கீழ்ப்படைந்திருக்கிறது போல நானும் கீழ்ப்படியட்டும் என்று சொல்லி உலகத்தாரை மாதிரியாக வைத்துக் கொள்ளாமல் இயேசு கிறிஸ்து தகப்பனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது போல அந்த கீழ்ப்படுதலை நான் மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
So we need to meditate on Jesus and say, Lord, show me how you submitted to the Father.
நாம் இயேசுவை பற்றி தியானித்து நாம் அவரிடத்தில் கேட்கலாம், இயேசுப்பா நீர் எப்படி உம்முடைய தகப்பனுக்கு நீ கீழ்ப்படைந்தீர் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் தியானம்
பண்ணலாம். In our daily prayer, say, Lord, I want to see you, Lord Jesus.
நம்முடைய தினசரி ஜெபத்திலே இயேசுப்பா நான் உம்மை காண வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம்.
Show me how you submitted to the Father on earth.
எனக்கு காண்பீம் இயேசுப்பா, நீர் எப்படி உம்முடைய பிதாவுக்கு உம்முடைய தகப்பனுக்கு எப்படி கீழ்ப்படைந்தீர் என்பதை எனக்கு காண்பீம் என்று சொல்லி ஜெபிக்கலாம்.
When I read the word of God, help me to see how you submitted to the Father.
நான் வேதத்தை வாசிக்கும் போது கூட நீர் உம்முடைய தகப்பனுக்கு எப்படி கீழ்ப்படைந்தீர் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி காட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கலாம்.
And we say, Lord, fill me with the Holy Spirit so I learn to submit in that way.
நாம் எப்படியும் ஜெபிக்கலாம், என்னை உம்முடைய ஆவியினாலே நிரப்பும், நீர் உம்முடைய தகப்பன் கீழ்ப்படைந்தது போல நானும் கீழ்ப்படிய என்னை ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி ஜெபிக்கலாம்.
Do you think the Lord Jesus answered back to the Father or argued with the Father?
நீங்கள் இயேசுவானவர் தன் தகப்பனுக்கு ஏதாவது மறுத்தரவ சொல்லியோ இல்ல அவரிடத்துல ஏதாவது தர்க்கம் செய்திருப்பார் என்று சொல்லி நான் ஏதாவது விவாதம் பண்ணியிருப்பார் என்று சொல்லி நினைக்கிறீர்களா?
So in our daily situations when opportunities like that come,
நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரி சில சூழல்கள் வரும்போது
and we attempted to talk back,
நாம் மறு உத்தரவு சொல்லியோ இல்ல திரும்ப பேசுறதுக்கு ஏதாவது நம்ம எத்தனைக்கும் போது
or fight back,
அல்ல சண்டை போடுறதுக்கோ
or grumble or murmur,
அல்லது நான் முறுமுறுத்திட்டு கொண்டிருக்கிற நேரமா இருந்தாலும்
whatever happens in our daily life,
நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி,
do you think that Jesus would have done like that to the Father?
நீங்கள் இயேசு தன் தகப்பனுக்கு இப்படி செய்திருப்பார் நினைக்கிறீர்களா?
That's the biblical example we have to take.
இதுதான் வேதாகமத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முன்மாதிரி.
So I may not say, oh, one lady whom I met many years ago, she was such a good lady, she never grumbled or complained. I may not say like that.
நான் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு நல்ல சகோதரியை கண்டேன், அவர்கள் இப்படியாய் கீழ்ப்படைந்திருந்தார்கள், அவர்கள் இப்படியாய் நல்ல ஆவியோடு இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அவர்களை மாதிரியாக சொல்ல வேண்டாம்.
But we can say Jesus is our example.
ஆனால் நாம் இயேசுவே எனக்கு முன்மாதிரி என்று சொல்லலாம்.
He lived such a life that he never committed any sin.
ஏனால் அவர் அப்படி எந்த ஒரு பாவம் செய்யாதபடிக்கு அவர் அப்படியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்.
And you know one very very precious thing we can learn about submission.
இந்த கீழ்ப்படிதலை குறித்து ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய விலையேற பெற்ற ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
We as women can do something which Jesus did.
நாம் சகோதரா இருக்கிற நாம் இயேசு செய்தது போல நாமும் ஒரு காரியம் செய்ய முடியும் கீழ்ப்படிதலின் மூலமாக.
Lot of people think I want to do what Jesus did in healing or feeding people, things like that.
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இயேசு செய்தது போல நானும் நிறைய பேருக்கு உணவளித்தோ இல்ல சுகமளிக்கோ இந்த மாதிரி சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று எத்தனைக்கிறார்கள்.
But the greatest thing Jesus did was to submit to the Father.
ஆனால் இதற்கெல்லாம் மேல அவர் ஒரு பெரிய காரியம் செய்தது என்னன்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படைந்திருந்தார்.
And that's a thing which we as women can do especially.
சகோதரா இருக்கிற நாம் நிச்சயமாக அதையே நாம் செய்ய வேண்டும்.
That's the great thing about submission.
அதுதான் இந்த கீழ்ப்படிதல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம்.
And we can say, Lord, I want to submit to you, teach me how to submit.
நாம் எப்படி கூட ஜெபிக்கலாம், இயேசுப்பா நான் உம்மிடத்திலே நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், நான் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கலாம்.
Give me the power of your Holy Spirit to submit.
எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாரும், கீழ்ப்படுகிறதுக்கு எனக்கு உம்முடைய ஆவியை தாரும் என்று சொல்லி கேளுங்க.
And God sees, who searches all our heart, he can see inside you and me.
நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார்.
And he'll give us the power and the ability to submit.
நாம் கீழ்ப்படுகிறதுக்கு தேவையான பலத்தையும் அந்த ஒரு ஆவியை நம்மிடத்துக்கு தருவார்.
Now I want to tell a story of a woman who was bound and later set free.
நான் இப்போது ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரி எப்படி ஆவியிலே கட்டப்பட்டு பின்பு எப்படி விடுதலை ஆக்கப்பட்டால் என்கிற கதை.
In Eve we saw how she was free and she became bound.
ஏவாளிடத்தில் நாம் கற்றுக்கொண்டோம் எப்படி அவள் ஆதியிலே விடுதலையாயிருந்தாள், ஆனால் முடிவுல அவள் கட்டப்பட்ட நிலைமை கொண்டு வரப்பட்டாள்.
Here is a woman who was bound by Satan and set free.
இங்கே ஒரு சகோதரி பார்க்கிறோம், சாத்தானால் கட்டப்பட்டவள் எப்படி கர்த்தரால் விடுதலை ஆக்கப்பட்டாள் என்று சொல்லி.
Turn to Luke chapter 13.
லூக்கா 13 அதிகாரத்துக்கு திரும்புவோம்.
Verses 10 to 14.
10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை.
I'll just tell the story. You follow, keep the Bible open and then you can follow it. There was this woman who used to come every week to the synagogue.
நீங்கள் வேதத்தை திறந்து வைத்துக்கொண்டு இந்த வசனங்களை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
In verse
வசனத்திலே ஆலிலே
every meeting she used to attend.
அவள் எல்லா ஜெப கூட்டத்துக்கும் வருகிறவளாக காணப்பட்டாள்.
For 18 years she was having this terrible problem.
18 வருஷங்களாக அவளுக்கு இந்த ஒரு பலவீனம் இருந்தது.
Can you imagine if some for 18 years some woman comes to our church, she's bent, she can't walk straight.
நீங்கள் கொஞ்சம் நினைத்து பார்க்க முடியுமா, நம்முடைய சபைக்கு 18 வருஷங்களாக ஒரு ஊனியை போல் இருக்க ஒரு சகோதரி வருகிறார் என்று சொன்னார். நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சகோதரி.
And she comes faithfully for the meetings.
ஆனால் அவளோ ஜப கூட்டங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மிக ஒழுங்காக வந்து கொண்டிருக்கிறார்.
And Jesus saw her.
இயேசு அவளை கண்டார்.
You know what he told her?
இயேசு அவளுக்கு என்ன சொன்னார் தெரியுமா?
Verse 12. Woman, you are freed.
12வது வசனம், ஸ்திரீயே நீ விடுதலை ஆக்கப்பட்டாய்.
That's the opposite. The devil bound her, because we know it was the devil who bound her. In verse 14.
14வது வசனத்தை நாம் பார்க்கிறோம், இது சாத்தானால் அவள் கட்டப்பட்டிருந்தாள் என்று சொல்லி.
Verse 16 it says, this Satan has bound for 18 years this daughter of Abraham.
16வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிற இவளை சாத்தான் 18 வருஷங்களாய் கட்டி வைத்திருந்தாள் என்று சொல்லி.
And Jesus set her free.
இயேசு அவளை விடுதலை ஆக்கினாள்.
Now, many people who are in the world, they have this bondage by the Satan.
உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு இதே போல கட்டுகள் உண்டு, சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிறார்கள்.
Think of your own life.
இவன் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை நினைத்து பாருங்கள்.
Is there anything in your life which the devil has put on you and you are suffering for a long, long time?
உங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தான் ஏதாவது கட்டுவித்து அதனால் நீங்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கலாம் என்பதை ஆராய்ந்து பாருங்கள்.
Think of the heavy load of sin.
பாவத்தின் பாரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
Maybe you may have never come to Jesus and asked forgiveness for your sin.
நீங்கள் உங்கள் பாவத்திற்காக இயேசு நாமத்தில் வந்து நீங்கள் பாவ மன்னிப்பு கோராமல் இருந்திருக்கலாம்.
You may have come and heard the gospel, but really you have not had the experience of your sins forgiven.
நீங்கள் அநேக கூட்டங்களுக்கு வந்திருந்து இந்த நற்செய்தியை நீங்கள் கேட்டிருந்திருக்கலாம், ஆனால் பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம்.
Sin is a big, big burden.
பாவம் என்பது மிக பெரிய பாரமான ஒரு காரியம்.
Think of all the wrong things we have done in our life from the time we were small.
நம் வாழ்க்கையிலே சிறு வயது முதல் இந்நாள் வரை நாம் செய்திருக்கிற எல்லா தவறான காரியங்களையும் நினைத்து பாருங்கள்.
All the anger,
எல்லா கோபங்கள்,
all the unforgiving spirit,
பிறரை மன்னிக்க முடியாத ஆவி,
fighting,
சண்டை போடுகிறது,
telling lies,
பொய் சொல்லுகிறது,
hating people,
அநேகரை வெறுக்கிறது,
all that if you add up it will be a big, big burden of so many years.
இதையெல்லாம் கூட்டி சேர்த்து பார்த்தால் அநேக வருஷங்களுக்கு இது மிகப்பெரிய பாரமாக இருக்கும்.
Maybe you have never come to Jesus and say, Lord, please forgive me.
நீங்கள் ஒருவேளை இயேசு நாமத்தில் வந்து இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாம்.
Maybe you asked Jesus once but you allowed sins to keep coming after that.
ஒருவேளை நீங்கள் ஒருமுறை இயேசு நாமத்தில் கேட்டிருந்திருக்கலாம் என்னை மன்னியும் என்று சொல்லி, ஆனால் அதற்கு அப்புறமும் அநேக பாவங்களை உங்களுக்குள் நீங்கள் அனுமதித்துக் கொண்டே இருந்திருக்க கூடும்.
I want to ask you one question.
இப்பொழுது நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
Today if the Lord calls you and me home.
இப்பொழுது இயேசு உங்களை வீட்டுக்கு அழைக்கிறார் என்று சொன்னால்,
and he calls us to be with him,
நாம் இன்று மரித்தோம் என்று சொன்னால்,
where will you think we will be?
நாம் எங்கே இருப்போம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
Are we ready to meet the Lord?
நாம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா?
Is there any sin which you think Christ has not forgiven?
ஏதாவது பாவம் கர்த்தர் என்னை மன்னிக்கவில்லை என்று ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால்,
any sin you have not repented, Christ has not forgiven.
நீங்கள் மனம் மாற கூடாத ஏதாவது ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால்,
then that sin is separating you from God.
அப்படி என்று சொன்னால் அந்த பாவமே உங்களை கர்த்தரிடத்திலிருந்து உங்களை வேறுபடுத்துகிறது.
And you won't be with God.
நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்க முடியாது.
This is the time to repent.
இதுவே தக்க தருணம்.
When we don't wait till we get back home.
நாம் வீட்டுக்கு போய் நாம் மனமாறலாம் என்று சொல்லி நாம் காத்திருக்க தேவையில்லை.
We'll be so busy when we get back home.
நாம் வீட்டுக்கு போனால் அநேக காரியத்தை நிமித்தம் நாம் அதிக பிஸி ஆகிவிடுவோம்.
This is the time when we can say, Lord, I want to repent today.
இதுவே சரியான நேரம். கர்த்தாவே, இன்று நான் மனமாற விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் கேட்போம்.
I acknowledge my sin, Lord.
நான் செய்த தவறை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுவோம்.
I confess it.
நான் இப்பொழுதே அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லுவோம்.
At the earliest opportunity, I'll go and apologize to whom I have hurt.
நான் யாரை காயப்படுத்தியிருந்தாலும் நான் அதிக சீக்கிரமாய் போய் நான் இடத்துல ஒப்புரவாகட்டும் என்று சொல்லுவோம்.
And we repent.
நாம் மனமாறுவோம்.
And ask Jesus to forgive us and cleanse us in His precious blood.
இயேசு நம்மை மன்னித்து அவருடைய தூய இரத்தத்தினாலே நாம் கழுவ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம்.
And just like that woman who had her burden lifted from her back and she could straighten up and she'd look at Jesus once more.
தன் மேல் இருந்த பாரத்தை தூக்கிவிட்டபடியினாலே அந்த கூனி எப்படி எழுமே நின்று இயேசுவை பார்க்க முடிந்ததோ அதே போல
we too can stand up and look straight at Jesus.
நாமளும் நேராக எழும்பி நின்று பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவை நேராக காண முடியும்.
And say, Lord, thank you for saving me.
இயேசுவே, உமக்கு நன்றி, என்னை ரட்சித்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம்.
When that woman was healed and she stood up, she glorified God and the multitude also glorified God.
அந்த கூனியானவள் நிமிர்ந்து நின்று விடுதலை பெற்ற உடனே அவள் கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். அவள் மட்டுமல்ல, அங்கிருந்த அநேகரும் சேர்ந்து அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள்.
So when we come back to the Lord, that will be a blessing to many other people also.
நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவோம் என்று சொன்னால் அது நமக்கு மட்டுமல்ல அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்.
So that repentance is not just once in our lifetime but a daily experience.
மனம் மாறுகிற என்ற காரியம் வாழ்க்கையில் என்றோ ஒரு நாள் செய்கிற காரியம் அல்ல. ஆனால் தினமும் அனுதினமும் நாம் அப்பப்ப செய்து கொண்டிருக்க வேண்டிய காரியமா இருக்கிறது.
The moment you feel that you have slipped up,
நாம் எத்தனத்திலே வழுக்கி விட்டோம் என்று உணர்கிறோமோ,
யூ ஃபைண்ட் தட் யூ ஆர் டோல்ட் எ லை,
நாம் பொய் சொல்லிவிட்டோம் என்று உணர்கிறீர்களோ,
ஆர் காட் ஆங்கிரி,
அல்லது கோபப்பட்டு விட்டேன் என்று உணர்கிறீர்களோ,
ஆர் ஈவன் ஹேட் ஆங்கர் அன்ஃபர்கிவிங் இன் அவர் ஹார்ட்,
அல்லது ஒரு கோபமோ அல்லது ஒரு மன்னிக்க முடியாத சுபாவம் எனக்குள் இருக்கிறது என்று உணர்ந்தீர்கள் என்று சொன்னால்,
இம்மீடியட்லி சே, லார்ட், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ,
உடனே சொல்லுங்கள், கர்த்தரே, என்னை மன்னியும் என்று சொல்லி,
அண்ட் வாஷ் மீ இன் யுவர் ப்ரெஷியஸ் பிளட்,
உம்முடைய வெளியேறப்பட்டதுனால என்னை சுத்திகரியும் என்று கேட்போம்.
டோன்ட் வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் இயர் கான்ஃபரன்ஸ் டு கம் அண்ட் செட்டில் ஆல் தீஸ் திங்ஸ்.
அடுத்த வருஷம் மாநாட்டு கூட்டங்கள் வந்து அதில் நாம் இதையெல்லாம் சரி செய்து கொள்ளலாம் என்று காத்திருக்க வேண்டாம்.
எவ்ரி டே வி கேன் டூ தட்,
ஒவ்வொரு நாளும் நாம் இதை செய்ய முடியும்.
லைக் எவ்ரி டே வி நீட் டு டேக் எ பாத்,
நாம் தினமும் குளிப்பது போல,
எவ்ரி டே வி நீட் டு வாஷ் ஆஃப் ஹேண்ட்ஸ்,
எப்பொழுதும் நாம் தினமும் நம்ம கரங்களை கழுவுகிறோமே,
as soon as it get dirty we go and wash it,
நம்முடைய கரங்கள் அழுக்கான உடனே நாம் போய் கழுவுகிறோம் அல்லவா.
Just like that, as soon as we feel something has happened between God and us, we can ask God to cleanse us.
நாம் அப்பொழுது நம் அழுக்குகளை கழுவுகிறது போல கர்த்தரிடத்தில் ஏதோ ஒரு குறை நமக்கு இருக்கு, நாம் தூரப்பட்டு விட்டோம் என்று உணர்வோம் என்று சொன்ன உடனே நாம் ஒப்புரவாகுவோம்.
So that is the story of a woman who was bound and she was set free afterwards.
So இந்த கதைதான், ஆதியிலே கட்டப்பட்டவள் இறுதியிலே அவள் விடுதலை ஆக்கப்பட்டால் இயேசுவாலே.
What are some of the things which can bind us?
நம்மை கட்டுவிக்கிற சில காரியங்கள் என்னென்ன?
Can you give some things? I already said one.
நான் ஏற்கனவே ஒன்று சொல்லிவிட்டேன். நீங்கள் ஏதாவது ஒரு சில காரியங்கள் சொல்ல முடியுமா?
The first one is a big load of sin.
முதலாவது காரியம், நம்ம கட்டுவிக்கிற காரியம் நம்மளுடைய பெரிய பாவம்.
Traditions, yeah. If we have I'll come to that later. I was thinking of an unforgiving spirit.
நான் மன்னிக்க முடியாத சாபத்தை குறித்து யோசித்து பார்த்தேன்.
Suppose you have something against somebody and you can't forgive them.
ஒருவேளை மற்ற இடத்திற்கு மன்னிக்க முடியாதபடி ஏதாவது ஒரு குறை உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால்,
you turn to this story in Matthew chapter 18.
நீங்கள் இந்த மத்தேயு 18வது அதிகாரத்தில் காணப்படுகிற கதைக்கு திரும்புவோம்.
Jesus told this story.
இயேசு இந்த கதையை சொன்னார்.
Verses 23.
23வது வசனம்.
Till the end. But I'll tell you that story.
23-ல் இருந்து 35 வரை இந்த கதையை நானே சொல்லுகிறேன்.
There was this king who was settling all the accounts.
இங்க வந்து ஒரு ராஜா அந்த கடன் எல்லாம் தீர்க்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
And he called all the people who owed him money.
அவனிடத்தில் கடன்பட்ட எல்லாரையும் அவன் கூப்பிடுகிறான்.
And he found a man who owed him 10,000 rupees.
அவன் அந்த ஜனங்களிடத்திலே தன்னிடத்தில் 10,000 ரூபாய் பட்ட ஒருவனை காண்கிறான்.
And that man said, Sir, I can't pay that. It's such a big amount. Please, can you excuse me and pardon me that debt?
அந்த மனிதன் 10,000 ரூபாய் கடன் பட்டவனும் அவன் என்ன சொன்னான், இத்தனை பெரிய பணத்தை என்னால் கொடுக்க இயலாது, என்னை தயவு செய்து மன்னித்து விடும் என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறான்.
And that kind master said, Okay, I'll forgive you.
அந்த நல்ல முதலாளி என்ன செய்கிறான், ஓ சரி, உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னான்.
And then he went out and he saw somebody hiding from him.
இந்த மன்னிக்கப்பட்டவன் வெளியே செல்லும் போது அவனிடத்திலிருந்து ஒருவன் மறைகிறதை காண்கிறான்.
And he is trying to avoid him.
அவனை விலக்கிவிட்டு அவனை போவது போல அவன் காண்கிறான்.
That is this man who owed him 100 rupees.
இவனிடத்திலே 100 ரூபாய் கடன் பட்டவன் தான் அப்படி மறைந்து மறைந்து போகிறான்.
He forgot, my master forgave me 10,000 rupees. He forgot about it.
தன் எஜமான் தனக்கு 10,000 ரூபாய் கடன் மன்னித்ததை மறந்து விட்டான் அவன்.
And for this 100 rupees, he went after this man.
அதை மறந்து விட்டு இந்த 100 ரூபாய் கடன் பட்டவன் இடத்தின் பின்னாலே அவன் ஓடுகிறான்.
And he said, what you are hiding from me here? What about that 100 rupees?
என்ன என்னிடத்திலிருந்து மறைந்து மறைந்து போகிறாயா, என்னிடத்தில் கடன்பட்ட 100 ரூபாய் என்ன ஆயிற்று என்று கேட்கிறான்.
Don't think I have forgotten it.
நான் அதை மறந்து விட்டேன் என்று நீ நினைக்காதே என்று சொல்லுகிறான்.
Caught him by the throat.
அவன் கழுத்தை பிடிக்கிறான்.
And dragged him and put him in prison.
அவனை பிடித்து இழுத்து வந்து சிறைச்சாலையிலே போடுகிறான்.
And then the master heard about this.
இதை தன் எஜமான் கேட்கிறான்.
And he called him.
இதை கேட்ட உடனே அந்த ஊழியக்காரனை அழைக்கிறான்.
How you forgot, I forgave you 10,000 rupees and you could not forgive this 100 rupees this man paid owed you.
உனக்கு 10,000 ரூபாய் நான் கடன் மன்னித்தது எப்படி உன்னால் மறந்து உனக்கு உன்னிடத்தில் 100 ரூபாய் கடன் பட்டவனே இப்படியே தண்டிக்க முடியும் அவன் கேட்கிறான்.
Put you back in prison.
திரும்ப உன்னை நான் சிறைச்சாலை போடுகிறேன் என்று சொல்கிறான்.
I make the people come and torture you.
நான் ஜனங்களை வந்து உன்னை துன்பப்படுத்தும்படி நான் செய்ய போகிறேன் என்று சொன்னான்.
Till you pay the full amount.
நீ முழு பணத்தை தீர்க்க மட்டும் உன்னை நான் துன்பப்படுத்தாமல் போவதில்லை என்று சொன்னான்.
Here we read of a man who was set free at one time.
இங்கே நாம் ஒரு காலத்தை பார்க்கிறோம். ஒரு காலத்திலே விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு மனிதன்.
He was forgiven such a large amount.
அவன் அவ்வளவு பெரிய கடன் மன்னிக்கப்பட்டான்.
But because he could not forgive his brother, he was bound again.
ஆனால் தன்னுடைய சக ஊழியக்காரன் ஒரு கொஞ்சம் ரூபாய் கடன் பட்டதை அவனால் மன்னிக்க முடியாததினாலே அவன் மீண்டும் கட்டப்பட்டவனாகப்பட்டான்.
Sometimes when we are free, we find that we are bound again.
ஒரு சில நேரம் நாம் விடுதலை ஆக்கப்பட்டும் மீண்டும் நாம் கட்டப்பட்டிருக்கதை நாம் உணர முடியும்.
Because we have not forgiven somebody.
ஏனென்று சொன்னால் ஒரு சிலரை நாம் மன்னிக்காததினாலே.
Think in your own life, in my life, is there such an incident happening?
உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் இடத்துல இருக்கிறதா என்று சொல்லி.
When you sit down for a few minutes, does somebody's name come to your mind?
கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும்போது யாருடைய பெயராவது உங்கள் மனதிலே தோன்றுகிறதா?
ஓ, ஹி ஸ்போக் லைக் தட் அபவுட் மீ.
ஓ, அவர் என்னை இப்படியாய் பேசிவிட்டார்.
ஹி டிட் லைக் தட் டு மீ.
இவர் எனக்கு இப்படியாக செய்து விட்டார்.
அண்ட் வி கீப் ஆன் ரிமெம்பரிங் தட்.
அந்த காரியத்தை குறித்தே நாம் திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we are not able to forgive that person.
இதனாலே அந்த மனுஷனை நம்மால் மன்னிக்க முடியாமல் போகிறது.
Maybe it is some relative.
அது ஒருவேளை நம்முடைய உறவுக்காரர்களாய் கூட இருக்கலாம்.
Maybe some mother-in-law, daughter-in-law, somebody very close to us.
அல்லது மாமியாரோ மருமகளோ போன்ற நம்மிடத்தில் மிக நெருங்கிய உறவினர்களாக கூட இருக்கலாம்.
Such things are very common.
இப்படிப்பட்ட சில காரியங்கள் எல்லாம் மிக பொதுவாக காணப்படுகிறது.
But Jesus said, if you don't forgive others, your heavenly father will not forgive you.
ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ மன்னிக்காவிட்டால் உன் பரலோக பிதா உன்னை மன்னிக்க மாட்டார்.
Sometimes we don't take that seriously.
நாம் சில நேரங்களில் இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்வதே இல்லை.
We think like if some mothers tell their children, if you don't eat the food, I'll call the police.
நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், ஒரு சில அம்மாக்கள் தங்கள் பிள்ளைகளை பார்த்து, சிறு பிள்ளைகளை இப்போ நீ சாப்பிடலன்னு சொன்னா அந்த போலீஸ்காரரை கூப்பிடுவேன் என்று சொல்லி மிரட்டுவதை போல எடுத்துக்கொள்ளுகிறோம்.
God does not threaten like that.
கடவுள் நம்மளை அப்படியாக மிரட்டுவதில்லை.
He means what he said.
அவர் சொன்னதை அவர் செய்வார்.
If we don't forgive others, God won't forgive us.
நாம் மற்றவரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவர் நம்மை மன்னிக்க மாட்டார்.
So examine your heart and say, is there anybody on this earth whom you are not able to forgive? Right now you say, Lord, I want to forgive that person.
நம்முடைய இருதயத்தை நாம் எப்பொழுதே ஆராய்ந்து பார்ப்போம். என்னால் மன்னிக்க கூடாத நபர் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே இன்றே இவர்களை நான் மன்னிக்க உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போம்.
சம்டைம் பேக் ஐ ஹர்ட் தட் சம்படி ஹூ டிட் லாட் ஆஃப் ஹார்ம் டு அஸ் வாஸ் சிக்.
கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எங்களுக்கு அதிக தொந்தரவு கொடுத்த ஒருவர் சுகவீனம் ஆனார் என்று சொல்லி கேள்விப்பட்டேன்.
ஐ இமீடியட்லி திஸ் வேர்ஸ் கேம் டு மீ.
உடனே எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்து,
லார்ட் ஐ வாண்ட் டு ஃபர்கிவ் தட் பர்சன்.
கர்த்தாவே நான் அந்த சகோதரனை மன்னிக்க விரும்புகிறேன்.
At one time I said forgive, but once more I want to forgive.
நான் ஒரு காலத்தில் அவரை மன்னித்தேன், ஆனால் மீண்டும் அவரை நான் மன்னிக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன்.
Let him not die without me giving him that forgiveness.
நான் அவரை மன்னிக்காமல் அவர் மரிக்க வேண்டாம் என்று சொல்லி நான் சொன்னேன்.
I want to release him.
அவரை நான் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னேன்.
And thank God that person didn't die, he was healed.
நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், அந்த மனிதன் சாகவில்லை, அவர் சுகமானார்.
And I want to have that attitude to everybody whom I think has done any small thing. I want to have that attitude of forgiving.
இதே ஒரு மனநிலை தான் எனக்கு இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். யாராவது எனக்கு எந்த ஒரு சின்ன காரியம் செய்தாலும் கூட சரி, அவர்களுக்கு நான் மன்னிக்க வேண்டிய இந்த மனநிலை எனக்கு வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Not because I am such a big person or such a good person.
நான் நல்லவள் என்பதனாலோ அல்லது நான் மிக பெரியவள் என்பதனாலோ அல்ல.
Because Jesus said that.
ஏனென்று சொன்னால் இயேசு அதை சொல்லியிருக்கிறார்.
Jesus said, only if you forgive others, you will be forgiven.
இயேசு சொல்லியிருக்கிறார், நீ மற்றவர்களை மன்னித்தால் தான் உன்னை மன்னிப்பேன் என்று சொன்னார்.
I want to take that word seriously.
இந்த வார்த்தையை நான் சீரியஸா எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன்.
So take that exhortation seriously.
இந்த கற்பனை நாம் மிக சீரியஸாக நாம் எடுத்துக்கொள்வோம்.
To forgive others.
இந்த எச்சரிப்பை சீரியஸாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களை மன்னிப்பதை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்வோம்.
Then because all the past sins which we did can come back to our account.
நாம் பழைய காலத்தில் நடந்ததெல்லாம் கூட இன்னும் நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடும்.
Now in Matthew 13 we read about a sower who went to sow some seed and some seed fell among thorny ground.
மத்தேயு 13 அதிகாரத்திலே விலைக்கு செல்லுகிற ஒரு ஊமையை நாம் பார்க்கிறோம்.
Matthew 13 verse 22 we read that some seed fell among thorns.
மத்தேயு 13:22 வாசிக்கிறோம், அந்த விதைக்கிறவன் விதைக்கும் பொழுது சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது என்று சொல்லி.
And we read that what those thorns are, the worry of the world, the deceitfulness of riches, they choke the word and it doesn't grow.
அந்த முள்ளுகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதால் அவன் பலனற்று போவான்.
That means all these things have choked God's word and doesn't grow, and like a bondage, that becomes a bondage.
இந்த உலக கவலை, இந்த ஐஸ்வர்யத்தை மயக்கம் போன்ற சில முட்கள் நம்மை நெருக்கிறபடியினாலே, இதெல்லாம் ஒரு கட்டாய் இருக்கிறபடியினாலே.
Then another thing which can bind us is what Jesus said to Martha, you're taken up with so many things, earthly things, cares of this world.
இன்னொரு கட்டு நம்மை கட்டுவிக்க முடியும். அது என்ன என்று சொன்னால், இயேசு மார்த்தாலே குறித்து சொல்லுகிற காரியம், நீயோ அநேக உலக காரியத்தினாலே நீ ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி.
We all are like Martha's.
நாம் எல்லோருமே மார்த்தாவை போல இருக்கிறோம்.
We have lot of work to do.
நமக்கு நிறைய வேலைகள் உண்டு.
Our work never gets finished, especially in the home.
நம்முடைய வேலைகள் முக்கியமாக வீட்டிலே என்றுமே முற்று பெறுவதில்லை.
You know what I pray?
நான் என்ன ஜெபிக்கிறேன் தெரியுமா?
Lord, even though I am a Martha,
கர்த்தாவே நான் மார்த்தாவா இருந்தாலும்,
give me a Mary's heart.
எனக்கு ஒரு மேரியினுடைய இருதயத்தை தாரும் என்று சொல்லி
கேட்டேன். So that I can sit at your feet and listen to you.
மரியாளின் இருதயம் எனக்கு இருக்கப்படினாலே உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து நான் உங்களுடைய வார்த்தை தியானிக்கட்டும் என்று சொல்லி கேட்கிறேன்.
Another thing that can give us bondage is some things like the books we read, the TV programs, the serials.
மற்றொரு கட்டு என்ன என்று சொன்னால், நாம் வாசிக்கிற சில புத்தகங்கள், நாம் பார்க்கிற சில டிவி சீரியல்கள், இவையெல்லாம் ஒரு கட்டாய் இருக்கிறது.
சப்போஸ் தேர் இஸ் சம் சீரியல், யூ நோ தட் சச் அண்ட் சச் அ டைம் தட் சீரியல் வில் கம் ஆன்.
ஒரு சில நேரம் இந்த இந்த மணிக்கு இந்த சீரியல் வருகிறது என்று நமக்கு தெரியும் என்று வைத்துக் கொள்வோம்.
Our mind is always occupied with that thought.
நம்முடைய மனமோ நம்முடைய இதயமோ அது முழுவதுமே அதை சார்ந்தே இருக்கிறது.
We want to finish and stop what we are doing to watch that.
வீட்டுக்கிற வேலைகளை சீக்கிரம் முடித்தோ இல்ல செய்கிற காரியத்தை அப்படியே போட்டு விட்டோ அந்த சீரியலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவல்படுகிறோம்.
Isn't that a bondage?
அது ஒரு கட்டு அல்லவா?
Very big bondage.
அது ஒரு மிகப்பெரிய கட்டு.
I think I'd rather break up the TV than have that bondage.
நான் அந்த கட்டு முறுக்குறதை காட்டிலும் அந்த டிவி உடைத்து விடுவதே நல்லது என்று விரும்புகிறேன்.
So that God can set me free.
கர்த்தரனே அப்படி விடுதலை ஆக்க கூடும் என்று விசுவாசிக்கிறேன்.
I'm not saying break up the TV, just switch it off and say, Lord, I don't want to be bound to that anymore.
TV உடையுங்கள் என்று நான் சொல்லவில்லை. அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்கள்.
Lord, don't let me be a slave to that TV.
கர்த்தாவே அந்த டிவிக்கு அந்த சீரியலுக்கு என்னை அடிமையாக்கி விடாதே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம்.
Then my sister said, the traditions and the fear of man can be a bondage.
சகோதரி சொன்னது போல tradition and மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், பாரம்பரியங்களும் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம்.
You think what will my friends say if I do this?
நான் இதை செய்தால் என் நண்பர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன சொல்லுவார்கள்?
What will people say?
மற்ற ஜனங்க என்ன சொல்லுவார்கள்?
If I dress like that, what will people say?
நான் இப்படியா உடுத்து போட்டேன் என்று சொன்னால் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்?
If I don't join them in the worldly things, what will they say?
நான் அவர்களோடு உலக காரியங்களில் பங்கேற்கவில்லை என்று சொன்னால் என்னை பற்றி அவர்கள் என்ன நினைப்பார்கள்?
If I act as if I don't know what's happening in the films, what will they think about me?
சினிமாக்களில் நடப்பது எனக்கு தெரியாமல் தெரியவில்லை என்று சொல்லி நான் சொன்னால் அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்?
Word of God says the fear of man is a snare, it's like a trap.
வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி என்று சொல்லி.
It will trap us and we won't be able to escape.
அது ஒரு கண்ணியாக இருக்கிறது, அது நம்மை அப்படியே பிடித்து வைத்துக் கொள்ளும், அதிலிருந்து நாம் விடுதலை ஆக முடியாது.
Just like the rat gets caught, cannot escape.
ஒரு எலியானது கூண்டுக்குள்ள போய் மாட்டிக்கொண்டால் அதால் வெளியே வர முடியாது போல இருக்கும்.
Fear of man is like that.
மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அப்படியே இருக்கும்.
Another thing which can bind us is always if we keep condemning ourselves.
இன்னொரு காரியம் நம்மை கட்டுவிக்கிறது என்ன என்று சொன்னால் நம்மை குறித்து நாமே குற்றம் சொல்லிக் கொள்வது.
We should not keep condemning ourselves.
நம்மை நாமே குறை சொல்லக்கூடாது.
In Romans 8:1 it says there is no condemnation for those who are in Christ Jesus.
ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு இருக்கிறவனுக்கு எந்த ஒரு குறை இல்லை என்று சொல்லி.
So to sum up,
so இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
to sum up, what is the secret how we how we can remain that keep that maintain that freedom which Christ has given us?
கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க சுதந்திரத்தை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய ரகசியம் என்ன?
Prayer. Always have an attitude of prayer.
எப்பொழுதுமே ஜெபத்தின் மனநிலையிலே இருப்போம்.
We heard today about Daniel.
இன்று நாம் தானியேலை பற்றி கேட்டோம்.
And many others, the secret of their life was prayer.
இன்னும் அநேகருடைய வாழ்க்கையின் ரகசியம் எதுவா இருந்தது என்று சொன்னால் ஜெபம்.
Jesus also often used to go alone to pray with the Father.
இயேசுவும் அநேக முறை பார்த்தால் தன் பிதாவோடு கூட ஜெபம் செய்கிறவராக காணப்பட்டார்.
Another secret is humility. Remain humble.
இன்னொரு ரகசியம் என்று சொன்னால் நாம் தாழ்மையாய் இருப்பது.
If we think, oh, I have reached somewhere, that's the best way the devil will make us fall by pride.
சாத்தான் நம்மை விழச்செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தந்திரம் எது என்று சொன்னால் பெருமை.
Then Jesus said we should take care to clean the inside of the cup. That means judge ourselves always.
ஏசு வந்து சொன்னார் எப்பொழுதுமே நம்மை நாமே நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி.
That is like cleaning the inside of the cup.
அது எப்படி இருக்கு என்று சொன்னால் ஒரு கப்பை உள்ளே சுத்தம் செய்வது போல.
And then have faith in the Lord. Say, Lord, you can keep me free.
கர்த்தரில் விசுவாசம் கொண்டு தேவனே நீர் என்னை விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லுவது.
And I mentioned in the beginning how we must take the yoke of Jesus on our in our lives.
ஆரம்பத்திலே நான் சொன்னேன் கர்த்தருடைய நுகத்தை நாம் எப்படி சுமந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி.
And say, Lord, I submit to you.
நாம் சொல்லுவோம் கர்த்தாவே உம்மிடத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி.
I want to take your yoke.
நம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி.
You young girls, from your youth you say, Lord, I want to take your yoke. I want to be connected with you always.
வாலிப பெண்கள் இப்படியே சொல்லுகலாம், ஆண்டவரே உம்முடைய முகத்தை வாலிப நாட்களில் நான் சுமந்து கொள்கிறேன் என்று சொல்லி
all of us married women we can say lord I want to take your yoke
திருமணமான நாம் எல்லா சகோதரர்களும் நாம் சொல்லுவோம் கர்த்தாவே உம்முடைய முகத்தை நான் ஏற்றுக் கொள்கிறேன் என்று
சொல்லி you ask me to submit to my husband I gladly do that
என்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் நான் மிக சந்தோஷமாக நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுவோம்
even if your husband is not converted you will find by your good life your husband will get converted not by your words
உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாதவராக இருந்தாலும் கூட உங்கள் நன்னடத்தை நிமித்தம் அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும்
and when you find the way you submit your husband then your husband will be god will exalt him and make him use him in the church as one of his vessels
நீங்கள் உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படுகிற விதத்தை உங்கள் கணவன் பார்த்து அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் கூட சபையிலே ஒரு பயன்படுகிற பாத்திரமாக மாற முடியும்
like that you can encourage your husband
அப்படி உங்கள் கணவன்மாக நீங்கள் உற்சாகப்படுத்தக்கூடும்
now our time is up so we'll close in prayer
நமக்கு நேரம் ஆகப்படினாலே நாம் ஜெபித்து முடிப்போம்
let's spend a few minutes before the lord
நாம் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரிடத்தில் செலவு செய்வோம்
say lord if you have not accepted the lord today is the chance for you to ask jesus to come into your heart
நீங்கள் கர்த்தரை சொந்த இரட்சகராக இன்றுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இதுவே தக்க தருணம் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள்
say lord I want to repent of all the wrong things I have done in my life
சொல்லுங்கள் கர்த்தாவே என் வாழ்க்கையில் நான் செய்த எல்லா தவறுகளிலும் நான் விடுபட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள்
I am sorry for all the sins that I have committed
நான் செய்த எல்லா பாவங்களுக்காக மனசாரப்படுகிறேன் என்று சொல்லுவோம்
I want to be born again today
நான் மீண்டும் இன்று பிறக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவோம்
And I want to be your child
நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவோம்
And if the Lord has spoken to you about forgiving others
கர்த்தர் உங்களிடத்திலே மற்றவர்களை மன்னிக்க வேண்டியதை பற்றி பேசி இருக்கிறார்
Right now think of anyone who comes to your mind whom you have not forgiven
இந்த வேளையிலே நாம் மனதில் கொண்டு வரும் இந்நாள் வரை நாம் மன்னிக்க முடியாத ஏதாவது பெயர்கள் ஏதாவது மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம்
If they have done a big thing or a small thing
பெரிய காரியம் செய்திருந்தாலும் சரி உங்களுக்கு எதிராக சின்ன காரியம் செய்திருந்தாலும் சரி
Maybe it is your relative
ஒருவேளை அவர்கள் உங்கள் உறவுக்காரர்களாய் கூட இருக்கலாம்
Maybe your child rebellious
உங்கள் குழந்தை முட்டாட்டமாய் இருக்கலாம்
Whatever or whoever it is
எதுவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி
say lord from my depth of my heart I want to forgive
சொல்லுவோம் நான் இப்படியாக சொல்லுவோம் கர்த்தாவே என் உள்ளத்தின் ஆழத்தில் நின்று அவரை மன்னிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவோம்
not outwardly act nice but from the depth of my heart I want to forgive
ஒரு வெளியரங்கமாக இல்லை என் இதயத்தின் ஆழத்தில் நின்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவோம்
and we ask the lord help me to be a good child a good wife a good mother
நான் கர்த்தரிடத்தில் கேட்போம் கர்த்தாவே நான் ஒரு நல்ல பிள்ளையாக ஒரு நல்ல மகளாக ஒரு நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம்
Help me to submit Lord
நான் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்போம்
Help me not to boss over others but to live in submission
மற்றவர்களை அதிகாரம் செய்து அல்ல மற்றவர்களை கீழ்ப்படிந்து நான் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம்
Help me to see the beauty of Jesus
இயேசுவினுடைய அழகை நான் காண எனக்கு உதவி செய்யும் என்று
that beautiful nature which Jesus had in submission
இயேசுவினுடைய காணப்பட்ட அந்த கீழ்ப்படிதலில் காணப்பட்ட அந்த நல்ல குணத்தை நாம் கண்டுகொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று கேட்போம்
give me that nature lord
அந்த சுபாவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம்
lord also if I am attached to any earthly thing
கர்த்தாவே இந்த உலக காரியத்தில் எதையில் நான் ஈடுபட்டிருந்தாலும்
if I am attached to it and I cannot give it up I want to place it on the altar today.
நான் அதிகமாக ஈடுபட்டதின் நிமித்தம் அதை என்னால் விட்டுவிடக் கூடாது இருக்கும் என்று சொன்னார். அதை இப்பொழுதே என்னுடைய சமூகத்தில் நான் வைக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம்.
Take away my desire for all these wrong things.
இந்த கெட்ட காரியங்களுக்குரிய ஒரு எனக்கு இருக்கிற அந்த ஆர்வத்தை எடுத்துவிடும் என்று சொல்லி நான் கேட்டு
Help me to have a love for you and your word.
உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் ஒரு சிநேகம் இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம்.
And if I have allowed the earthly things to choke your word
ஒருவேளை இந்த உலக காரியங்கள் உம்முடைய வார்த்தையை நெருக்கி போட நான் அனுமதித்திருந்தால்
I want to repent of it lord
இப்பொழுதே நான் மனமாற விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம்
please wash me in your precious blood
இயேசுப்பா என்னுடைய சுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி கேட்போம்
if there is any block in this pipe we pray that you'll just open it up and cleanse it lord
ஒருவேளை நம்மிடத்தில் ஏதாவது அடைப்புகள் காணப்படும் என்று சொன்னால் இப்பொழுதே திறக்கப்படட்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம்
and lord if there's any habit which we cannot break Please give us the strength to overcome, Lord.
என்னால் உடைக்கப்பட முடியாத ஏதாவது குணாதிசயங்கள் எடுத்து இருக்கும் என்று சொன்னால் அதை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்போம்.
Help me not to be bound to watching TV or reading unwholesome books. Any habit like that, Lord, please break it away by your mighty power.
தேவையில்லாத புத்தகங்களை படிப்பதோ அல்லது டிவி சீரியலுக்கு அடிமையா இருக்கிற இப்படியாப்பட்ட கட்டுகளிலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம்.
I want you to be my master, Lord.
ஏசப்ப எனக்கு நீரே தலைவராக இருக்க வேண்டும் என்று கேட்போம்.
I don't want any of these wrong things to rule over me.
எந்தவித கெட்ட காரியங்கள் என்னை ஆளக்கூடாது என்று சொல்லி நாம் கேட்போம்.
I want to be an example to my children.
என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போம்.
If I don't overcome, how can my children overcome, Lord?
நான் மேற்கொள்ளாத வாழ்க்கை வாழ்ந்தால் என் பிள்ளைகள் எப்படி மேற்கொள்ள முடியும் ஆண்டவரே?
They have so much troubles in this world.
இந்த உலகத்தில் அவர்களுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு.
Help me to overcome and help them also, Lord.
நான் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும் அதே போல என் பிள்ளைகளும் மேற்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்போம்.
Help me to be an example to my children, Lord.
என் பிள்ளைகளுக்கு நான் முன்மாதிரியாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
Help me to get victory over my anger so they can see me as a patient mother.
என் கோபத்திலிருந்து நான் ஒரு முற்றிலும் ஜெயம் பெற்றவளாக ஒரு அமைதியான அம்மாவாக என்னை என் பிள்ளைகள் பார்க்கட்டும் ஆண்டவரே.
Help me to be an example. Help them to look up to me, Lord, and not despise me.
என் பிள்ளைகள் என்னை ஒரு முன்மாதிரியாக காணட்டும், என்னை அவர்கள் வெறுத்து என்னை ஒரு இழிவாய் பார்த்து விடாதபடிக்கு செய்யும் ஆண்டவரே.
I come to you with much need, Lord.
அப்பாமிடத்தில் அதிக தேவையோடு கூட வருகிறேன் ஆண்டவரே.
Help me not to be anxious about anything, but cast all my care upon you.
அப்பா, இந்த உலகத்தை குறித்து எந்த ஒரு காரியத்தை குறித்து ஒரு இது தேவையாக படிக்க உம்முடைய வார்த்தையை மட்டுமே நான் நோக்கட்டும் ஆண்டவரே.
Help me not to be worried about earthly things.
அநேக இந்த உலக காரியங்களை குறித்து நான் கவலைப்படக்கூடாது ஆண்டவரே.
Help me not to be afraid of anything, Lord.
எதை குறித்தும் எனக்கு பயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே.
Afraid of the future.
எதிர்காலத்தை குறித்த பயம்.
Afraid of what will happen to us.
எங்களுக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லுகிற பயம்.
Afraid of sickness or death.
மரணத்துக்கோ அல்லது வியாதிக்கோ குறித்த பயம்.
Help me to have victory over all these things, Lord.
அப்பா, இவை எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி காண எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
Make us like Jesus, Lord.
ஏசப்பா, கடவுளே என்னை இயேசுவை போல ஆக்கும் ஆண்டு.
And when you come, Lord Jesus, there be so many of us ready to meet you.
ஏசப்பா, நீர் வருகிற நாட்களிலே அநேக இங்கு இருக்கிற அநேகர் உம்மை எதிர்கொள்ள ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டுமே.
Let many of us who are sitting here be ready to welcome you when you come, Lord Jesus.
அப்பா, நீர் வருகிற நாட்களிலே இங்க இருக்கிற அநேகர் இங்க இருக்கிற எல்லோருமே உம்மை வரவேற்க ஆயத்தமாய் இருக்க வேண்டுமே.
பிளீஸ் கிவ் அஸ் ஸ்ட்ரென்த், லார்ட்.
எங்களுக்கு பலனை தாருங்கள்.
வீக், வி நீட் யுவர் ஸ்ட்ரென்த்.
அப்பா, நாங்க பலவீனமா இருக்கிறோம். அப்பா, எங்களுக்கு முதல் பலத்தை தாரும் ஆண்டவரே.
வி ஆஸ்க் தீஸ் திங்ஸ் இன் ஜீசஸ் நேம்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் தலோ பிதாவே.
ஆமென்,
ஆமென்.